திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞானப்பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நின்னடியே வழிபடுவான் விமலா நினைக்கிறே, என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுரைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடும் சுமக்கும், பொன்னடியே பரவினாலும் பூவோடும் நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம்மேயவனே. கிடந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், பசியொடுப்பினே அடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன். வினை சொல் நிலையே நம பார்வதி பதையே அரகர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்தருக்கு ஞானோபதேசம் புரிந்தருளிய ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாசருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, தர்மபுர திருமடத்தை ஸ்தாபித்து உயிர்கள் உய்ய பேருபகாரம் செய்தருளிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிக்கும் இப்பொழுது 27வது பட்டத்திலே எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவத்தில் உள்ள அனைத்து செய்திகளையும் அனைவரும் அறிதல் வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவ ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்றும் நாளையும் கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் உபதேச அருளிய புட்ப விதி மாலை என்கின்ற நூலை சிந்தனை செய்ய முயற்சிக்கின்றோம். இந்த புட்ப விதி மாலை என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலானது சைவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆலயத்திலே பூஜை செய்கிற சிவாச்சாரியார்களும் ஆன்மார்த்த பூஜை செய்கிற சிவனேச செல்வர்களுக்கும் இந்த செய்தி மிகவும் பயன்படும். குறிப்பாக சிவனேச செல்வர்களாகிய சிவபூஜை செல்வர்களுக்கு இந்த செய்தி மிகுதியாக பயன்படும் என்கின்ற நோக்கத்திலே புஷ்ப விதி மாலை என்கின்ற நூலை சிறிது சிந்தனை செய்வதற்கு மேற்கொள்கின்றேன். சைவன்பர்களே, நம்முடைய உடலுக்குள் உயிர் என்று ஒன்றிருக்கிறது. அந்த உயிருக்கு பசு என்று பெயர் இருக்கிறது. பசு என்ற சொல்லுக்கு பந்திக்கப்பட்டது பச் என்ற சொல்லில் இருந்து வந்தது. பசு எதனால் பந்திக்கப்பட்டது? ஆணவம் மலம் பந்திக்கப்பட்டது. இந்த ஆணவமலத்தின் காரணத்தினாலே கண்மத்தை ஈட்டி அது மாயையிலே அமிழ்த்தப்படுகிறது. எனவே இந்த ஆணவமல தொலைப்பு ஒன்றுதான் நம்முடைய ஒரு தலையான ஒரு நோக்கம். இந்த ஆணவமலம் தொலைவதற்கு என்ன ஒரு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தாய்மார் சுவாமிகள் திருவாக்கினை குறிப்பிடுவார். கெட்டவழி ஆணவப்பேய் கீழாக மேலான சிஸ்டர் உனை பூஜை செய்வார் பராபரமே. கெட்ட வழி ஆணவப்பே நம்மை கெட்ட நெறியிலேயே செலுத்தும், தீய நெறியிலேயே மனம் பற்றும்படியாக செய்யும். எது அந்த ஆணவ மலம்? எனவே கெட்ட மலம் ஆணவ மலம் கீழாக, கீழாக என்றால் அதனுடைய வலிமை அடங்கும்படியாக, மேலான சிஸ்டர் உன்னை பூஜை செய்வார் பராபரமே. சிவபுண்ணியம் ஈட்டிருக்கின்ற அந்த மேன்மை பொருந்தியவர்கள் உன்னை பூஜனை செய்வார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவனை பூஜிக்க வேண்டியது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய ஒரு கடமை. எந்த ஒரு ஆன்மா இறைவனை பூஜிக்கவில்லையோ அந்த ஆன்மா செய்நின்றி ஒன்ற பாபத்தை எய்தும். இந்த உடம்பு அவன் தந்தது, அதை மறந்து விடுகின்றோம். ஆகையினாலே தான் சிவபூஜை என்பது அவசியம் என்பதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் வாக்கிலே பூஜையை அங்கங்கே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன். அப்புறம் சுவாமிகள் சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன். திருமந்திரத்திலே அருமையாக ஒரு செய்தி நமக்கு குறிப்பிடப்படுகிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் பாவிகள் எம் இறைஷனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. அருமையான ஒரு உபதேசம். புண்ணியம் செய்வார்க்கு போ உண்டு நீருண்டு. எந்த புண்ணியம் செய்வார்க்கு? இந்த புண்ணியம் என்று பொதுவாக சொன்னால் எதை குறிக்கும்? கோயில் என்று பொதுவாக சொன்னால் தில்லையை குறிக்கும். பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பதம் என்று பொதுவாக சொன்னால் சாயுஜத்தை குறிக்கும். இதே போன்று மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவ மலத்தை குறிக்கும். இதே போல புண்ணியம் என்று குறிப்பிட்டாலே பதிபுண்ணியத்தை தான் குறிக்கும், சிவபுண்ணியத்தை தான் குறிக்கும். பசுபுண்ணியத்தை ஈட்டி அதன் வாயிலாக சிவபுண்ணியத்தை ஈட்டுதல் வேண்டும். எனவே சிவபூஜை செய்பவர்கள் பதிபுண்ணியத்தை பெற்றவர்கள். பதிபுண்ணியத்தை பெற விரும்பி புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு. பசுபுண்ணியம் என்றால் என்ன? பதிபுண்ணியம் என்றால் என்ன? ஒருவரை நோக்கி நாம் செய்கின்ற புண்ணிய செயல்கள் பசுபுண்ணியம். நம்முள் இருக்கின்ற ஆன்மாவையும் சிவத்தையும் நினைத்து செய்கின்ற புண்ணியம் பதிபுண்ணியம். தான்மா ஈடேறுதல் வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய, சிவத்தை நோக்கி செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள். எனவே புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு. ஆகையினாலே இந்த பூ என சொல்லக்கூடியது சைவத்திலே சிவபூஜைக்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறது. இந்த பூ என்று சொல்லக்கூடியது பல தத்துவத்தை குறிக்கிறது. பூவினால் அலங்காரம் அழகு மேலிடும். இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது என்றால், சிவபூஜை செய்த ஆன்மாக்கள் மேலான ஒளி பொறிந்த தேகம் அழகிய தேகத்தை பெறுவார்கள். இது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். திருநாளை போவார் நாயனாருக்கு ஒளி தேகம் கிடைத்தது. மூர்த்தி நாயனார் ஒளி தேகம், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒளி தேகம், அதைத்தான் உபமன்ய முனிவர் கண்டார். ஆகையினாலே இது அழகு பொருந்திய தேகமாக்கும். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த பூ என சொல்லக்கூடியது எந்த சித்தாந்தத்தை காட்டும் என்றால், அது குளிமை. எப்பொழுதுமே அது குளிமையான தன்மையிலே இருக்கும். எனவே மனதிலே அன்பு சாந்தத்தை ஏற்படுத்துவது, இறைவனது கருணையை அது தெளிவுபடுத்துவது. ஈசன் எந்த இணையடி நீளலே, அவள் இனிமையாக இருக்கும், குளுமையாக இருக்கும். இரண்டாவது இந்த பூ காட்டுகின்ற தத்துவம் பூஜையிலே நம்முடைய சிவபவசாரத்திலே அருமையாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த உயிர்கள் சிவத்தோடு சென்று ஒன்றுகின்ற தத்துவத்தை காட்டும் பூ. பூ எப்படி காட்டுகிறது? இந்தனத்தில் அங்கி விறகிலே எப்படி அந்த அக்னியானது பொருந்தி உள்ளே அடங்கி இருக்கிறதோ, அதே போல இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் சூடுபடுத்தப்பட்ட அந்த நீரிலே எப்படி அந்த வெப்பம் உள்ளடங்கியிருக்கிறதோ அதே போல தேனில் ரதம், அந்த தேனிலே எப்படி சுவை உள்ளடங்கியிருக்கிறதோ அதே போல கந்தமலர் போது மலர்களிலே எப்படி மனம் அடங்கியிருக்கிறதோ, மூணு சொல்லி நானா, மலர்களிலே எப்படி மனம் அடங்கியிருக்கிறதோ இதே போல சிவத்திலே சென்று உயிர்கள் அடங்கி நிற்றல் வேண்டும். இந்த தத்துவத்தை தான் அந்த மலர்கள் காட்டுகிறது. இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேனில் ரதம் கந்தமலர் போது வான் கால் வானத்திலே எப்படி காற்று அடங்கியிருக்கிறதோ அதே போல வான் கால் ஒளி கண் கண்ணிலே எப்படி கண்ணொளி அடங்கியிருக்கிறதோ இதே போல சந்தனமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை சிவோபச்சாரம் சிந்தித்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த உயிர்கள் சென்று சிவத்தை பொருந்துதல் வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை தெரிவிப்பதை போலத்தான் அங்கே மலர்களை வைக்கின்றோம். இரண்டாவது நம்முடைய நூல்களிலே பூ என்பது சிவமாகவும் உயிர்களை வண்டாகவும் அந்த பூவாகிய திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற தேன் சிவானுபாவம் சிவ அனுபவமாகவும் வைத்து சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த பூவுக்குள்ளே இருக்கிற தேனை வண்டு அருந்தி மயங்கி இருப்பதை போல இந்த ஆன்மாவானது திருவடி தாமரையிலே இருக்கின்ற சிவானுபவத்தில் மயங்கி அடங்கி நிற்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பூ என்பதை வைத்து நம்முடைய சேக்கடார் பெருமான் முருகநாயனார் புராணத்தில் சொல்லி காட்டுகிறார். முருகநாயனார் புராணம் இந்த பூக்களை பற்றியே ஒரு விசேஷத்தை சொல்வதற்காக நமக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட நாயனார் அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்திலே முருகநாயனார் புராணத்திலே ஒரு தாமரை முகம் அப்படியே மொட்டு போல் இருக்கிறது, வண்டு வருகிறது, ரீங்காரம் செய்கிறது, அப்பொழுது மலர் தாமரை மலர் விரிகிறது, உடனே அந்த மலரிலிருந்து தேன் சொட்டுகிறது, அந்த வண்டானது அந்த தேனை உண்டு மகிழ்கிறது. இது எப்படி இருக்கிறது என சொன்னால் வண்டாகிய தேவாரமான ரீங்காரமாகிய திருமறையை பாடிக்கொண்டு தாமரையாகிய அடியாரை சுற்றி சுற்றி வந்து பாட தாமரை மலர் முகிழ்ப்பதை போல மலர்வதை போல அடியார் முகம் மகிழ அப்பொழுது கேட்ட அடியார் தாமரை தேனாகிய அந்த இன்பத்தை பிடிற்ற அதை பரிசாக வண்டாக தேவாரவாணர் கொண்டு கழிப்படைந்தனர் என்ற பொருளிலே அழகாக முருகநாயனார் புராணத்திலே சேக்கார் குறிப்பிட்டு காட்டுகிறார். வண்டு வாழ புனல் அடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாசைமுகை அவிழ்ந்த குளிர் பங்கையங்கனே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டில் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதனமும் துடித்த கண்ணீர் அரும்புமால். ஆகினாலே இந்த மலர்கள் என சொல்லக்கூடியதும் அதை பொருந்தி இருக்கின்ற தேன் என சொல்லக்கூடியதும் சிவானந்தத்தையே நமக்கு அங்கே உணர்த்துகிறது. ஆகையினாலே தான் இந்த மலர் என சொல்லக்கூடியது பூஜையிலே ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கிறது. நம்முடைய வேதத்திலே இறைவனது திருவடியே மலர் என்றே விசேடிக்கப்பட்டிருக்கிறது. திருவம்பாவின் இயற்றுப்பாடல்கள் பூரா திருவடியை மலர் 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 என்றே குறிப்பிடுகிறது. இன்னும் இந்த மலர் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு தரிசன விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்கோயிலே நாம் இறைவனை வணங்க செல்லுகின்ற பொழுது அந்த விக்கிரகம் அந்த மூர்த்தியின் உச்சியிலே குறைந்தபட்சம் இரு மலர்களாவது வைத்திருத்தல் வேண்டும். இறைவனது திருமேனியிலே மலர் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அதை தரிசித்தவருக்கு பாபம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பாபமா? விளக்கில்லாத சன்னதியை தரிசித்தல், அந்த விக்கிரகத்திலே வஸ்திரம் சாத்தப்படாத அந்த விக்கிரகத்தை தரிசித்தல் வைரவரை தவிர. எனவே விளக்கில்லாமல் தரிசிப்பது பாபம், வைரவரை தவிர மற்ற மூர்த்திகளை இடையிலே வஸ்திரம் இல்லாமல் தரிசிப்பது பாபம், உச்சியில இரு மலர்கள் கூட இல்லாமல் அந்த மூர்த்தியை நாம் தரிசிப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த பாவம் பற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மன்னராகிய செண்பகமார பாண்டியன் அவனே நந்தவனத்தை அமைத்து செண்பக மலர்களை விசேடமாக எடுத்து இறைவனுக்கு தொடுத்து சாத்துவிக்கும்படியாக ஒரு பெரும் புண்ணியத்தை செய்தார். செண்பக மலரை மட்டும் விசேடமாக எடுத்து சாத்திய காரணத்தினாலே அவருக்கு செண்பகமார பாண்டியன் என்று வருகிறது திருவிளையாடல் புராணத்தில். ஏன் செண்பக மலரை தேர்ந்தெடுத்தார் என்றால், அப்பர் சுவாமியர் குறிப்பிடுவார், உன்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயேன். எப்படி? அந்த மலர் இதழ் விரிவதற்கு முன்பாக போய் அந்த பக்குவத்திலே மலரை பறிக்கணும், வண்டுகள் சென்று உண்பதற்கு முன்பு மலர் பறிக்கணும். ஆனால் இது அந்த பக்குவம் பார்த்து பறிக்கணும். ஆனால் அந்த செண்பக மலருக்கு மட்டும் ஒரு தன்மை, அது மலர்ந்து விட்டாலும் சரி அதிலே சென்று வண்டு விடாது. எனவே செண்பக மலரனுடைய ஒரு சிறப்பு வண்டு விடா மலர். இதை திரிகூடராசப்ப கவிராயர் திருக்குற்றால தரபுராணத்தில் இதை குறிப்பிட்டு காட்டுகிறார், வண்டு விழா மலர் என்று சொல்லிவிட்டு காட்டுவார். எனவே எந்த விதத்திலும் ஆசோஷப்படாமல் இருக்கும், குற்றம் இல்லாமல் இருக்கும். ஆகையினாலே தான் செண்பகப்பூவை எடுத்து சாத்தினார் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மலர்களை எடுத்துக்கொண்டால் அந்த மலர் என்பது நேரடியாக வருவது இல்லை, அரும்பு மொட்டு போது மலர் இப்படி பக்குவப்படி பக்குவப்படி வருகிறது. அரும்பு மொட்டு போது மலர் முதிர்ந்த நிலை அலர் அலர் ரொம்ப விரிந்தது. இந்த அரும்பு மொட்டு போது மலர் என்று சொல்லக்கூடியது எப்படி படிமுறையாக வருகிறதோ இதே போல ஆன்மா சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த அலர் என்று சொல்லக்கூடியது சாயுஜ தன்மை. இப்படி படிமுறையிலே இந்த ஆன்மா பக்குவப்படுகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த மலர்களையும் அங்கே நாம் சாத்துகின்றோம். இரண்டாவது, இந்த மலர் என்று சொல்லக்கூடியது இந்த அந்த பக்குவத்திலே ஒன்று, அரும்பு மொட்டு மலர் போது. அந்த மலர் அரும்பு மொட்டு போது மலர், அரும்பு மொட்டு போது மலர் முதிர்ந்ததுதான் அலர். இதே போன்று இறைவனுக்கு சாத்துகின்றதை நாம் மாலை என்று சொல்கிறோம். ஆடவர்களை அணிகின்றதை பொதுவாக மாலை என்று சொன்னாலும், ஆண்கள் பெண்கள் யார் அணிந்தாலும் மாலை என்று சொல்வோம். ஆனால் ஒரு ஆடவன் அணிந்தால் மட்டும் அந்த கழுத்து மாலைக்கு தார் என்று பெயர் வரும், தார் வேந்தன், மாலை அணிந்த வேந்தன் என்று வரும். ஆகையினாலே இந்த தார் என சொல்லக்கூடியது ஆண்களுக்கு அணியக்கூடியதை குறிக்கிறது. இரண்டாவது, இறைவனுக்கு நாம் மாலை என்று சொல்லுகிறோம். அது மாலை என்பது அது ஒரு வகையிலே ஒன்று. இண்டை மாலை கண்ணி பிணையல் தொடையல் எந்தெந்த அங்கத்திலே, உச்சியிலே கழுத்திலே தோளிலே திருவரையிலே பாதத்திலே கையிலே இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் மாலை கட்டுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இதுக்கு பேர் தான் இண்டை மாலை கன்னி பிணையல் தொடையல். இந்த ஐந்து வகையிலே ஒன்றுதான் மாலை. இது உபலக்கணமாக நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம். ஆக இப்படியெல்லாம் நம்முடைய சைவத்தின் கண்ணே முக்கியமாக இந்த மாலை என்பதை வைத்து இந்த மலருக்கு அவ்வளவு ஒரு விசேடத்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொன்னால், இந்த மலர்கள் எடுப்பதற்கு உரிய அந்த நந்தவனத்திலே சென்று பூஜை செய்வது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தவனத்திலே, அதாவது இல்லத்திலே வைத்து பூஜை ஜபம் தியானம் செய்தால் ஒரு பலன், மாட்டுக் கொட்டகையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், நதிக்கரையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், தீர்த்தக்கரையிலே வைத்து செய்தால் ஒரு பயன், இதைவிட நந்தவனத்திலே வைத்து செய்தாலும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த மலர்கள் நந்தவனத்திற்கென்று வைக்க, மலர்களை எடுப்பதற்கென்று வைக்கப்பட்ட நந்தவனம் அதுவும் ஒரு ஆலயம் போன்றே இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் எந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணுகின்ற மன்னர்கள் நந்தவனத்தையும் வைத்து அமைத்துத்தான் அங்கு நிர்மாணம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த நந்தவனத்தை இருந்துதான் பெருமானுக்கு மலர்களை எடுத்து சாத்துதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடியார்கள் கொடுப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் எல்லா ஆலயத்திற்கும் நந்தவனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கல்வெட்டுகளிலே பார்த்தால் இந்த உண்மைகள் தெரிய வரும். இன்னும் சொன்னால் சில ஆலயங்களிலே நந்தவனமும் இருக்கிறது. சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயில் போன்ற ஆலயங்களுக்கு இறைவனுக்கு சாத்துவதற்கு தாமரை குளம் என்றே ஒன்று இருக்கிறது. அதில் இருந்து தாமரை மலர் எடுத்து இறைவனுக்கு சாத்துதல் வேண்டும். தாமரை குளம் என்றும் எல்லா ஆலயத்திற்கும் நிச்சயமாக இருக்கும். ஆக ஆலய நிர்வாணத்திலே இந்த மலர்கள் சேகரிப்பதற்கென்று அவர்கள் சேர்த்து நமக்கு அங்கே நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். இந்த மலர்கள் எல்லாம் எப்படி சேகரிப்பது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து முறையாக செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆகமங்களிலே புஷ்ப விதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திர முனிவர் தான் சாத்திய ஒரு பூவிலே ஒரு சிறு குற்றம் இருந்த காரணத்தினாலே தான் அவர் சிறு ஒரு துன்பத்தை அடைந்தார். ஆகையினாலே தான் சிவபூஜை செய்வதிலும் விதிமுறையிலும் அவர் கண்டிப்பாக கட்டுப்பாடோடு இருக்கின்ற காரணத்தினாலே தான் விஸ்வாமித்திர முனிவரை கொடியவர் என்று சொல்வோம். ஏன்னா எந்த விதத்திலும் தான் தவறிவிடக் கூடாது என்பதிலே கடுமையாக இருப்பார். ஆகையினாலே இந்த புஷ்பம் என சொல்லக்கூடியதிலே சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ளல் வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் பேரு உபகாரமாக செய்த பெரியோர் சைவத்தின் பயனாக அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகளையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்த நமக்கு அவதரித்த அவதார புருஷர்தான் கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள். கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் யார் என்று சொன்னால், நம்முடைய தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வராகிய குருஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகளுக்கு ஞான உபதேசம் செய்த ஒரு ஒப்பற்ற பெருமான். கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் திறக்க முக்தி என்ற போற்றப்படுவதுமாகிய சைவத்திலே பஞ்சபூத தலங்களிலே பிரதிவி தலம் என்றும் போற்றப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கிலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று அந்த தலவிசேடத்தை கூறியதைப் போல இத்தனை பெருமை பெற்ற அந்த திருவாரூரிலே திரு அவதாரம் செய்தவர்கள் நம்முடைய கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள். கைலை பரம்பரையிலே வந்த அந்த குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள். அந்த கைலையிலே தொடங்கி வருகின்ற அந்த குரு பரம்பரையிலே வருபவர்கள். திருவாரூர் செட்டி தெரு பழுதை கட்டி ஞானப்பிரகாசரிடம் ஞானோபதேசம் செய்தவர்கள். அதாவது உமாவதி சிவத்தின் பின்னே ஒரு சந்தானம் வருகிறது. உமாவதி சிவத்திடம் அருள் நமச்சிவாயர் என்கின்ற ஒரு உபதேசம் வருகிறார். அவர் வழியிலே சித்தர் பிரகாஷர் நமச்சிவாய மூர்த்திகள் என்று இந்த திருவாரூர்தனை பரம்பரை வருகிறது. இதே போன்று அருள் நமச்சிவாயரிடம் காளி கங்கை மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மாணாக்கரும் இருக்கிறார். அந்த காளி கங்கை மெய்கண்டாருக்கு பின்பாக காளி பழுதை கட்டி சிற்றம்பல நாடுகள், அவருக்கு பின்பாக காளி பழுதை கட்டி சம்பந்த மாமுனிவர், அவருக்கு பின்பாக சிவபுரம் ஞான பிரகாஷர், அவருக்கு பின்னே சிவபுரம் தத்துவ பிரகாஷர், அவருக்கு பின்னே ஏழாவதாக திருவாரூர் செட்டு தெரி பழுதை கட்டி ஞான பிரகாஷர், எட்டாவதாக வருபவர்தான் கமலை ஞான பிரகாச சுவாமிகள். எனவே கமலை ஞான பிரகாச சுவாமிகளுக்கு ஞான குரு திருவாரூர் செட்டு தெரி பழுதை கட்டி ஞான பிரகாச சுவாமிகள். கமலை ஞான பிரகாச சுவாமிகள் தான் பெற்ற ஞானத்தை யாம் பெற்ற இன்பம் பெருதைய வையகம் என்ற நெறியிலே இருந்து பல ஞான நூல்களை நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். கமலை ஞான பிரகாசம் செய்த நூல்களிலே அருமையானது சிவபூஜை அகவல் என்று ஒன்று இருக்கிறது. பிராசாத மாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. திருமழவாடி புராணத்தை அருள் செய்தவர் பெருமானே, தந்திவன புராணத்தையும் அருளி செய்தவர புராண அப்பெருமானே, இவை எல்லாவற்றிற்கு மேலாக புஷ்ப விதி மாலை என்கின்ற இந்த அருமையான நூலினையும் உபதேசம் செய்தவர் நூலாக செய்தவர் அந்த பெருமானே. அப்பேற்பட்ட பெருமான் அதாவது நம்முடைய கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் இவ்வளவு நூல்களையும் செய்து தான் பேருபகாரம் செய்ததோடு மட்டும் அல்லாது குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு ஞானோபதேசம் செய்து அருளானையிட்டார். என்ன அருளானையிட்டார்? தர்மபுரம் என்ற தடத்திலே திரு மடம் அமைத்து அங்கே சைவத்தையும் தமிழையும் காப்பாயாக, உயிர்களுக்கு உபகாரம் செய்வாயாக என்று அருளானையிட்டார். அந்த அருளானையின் வண்ணம் தான் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தர்மபுரம் மடத்திலே திருமடத்தை செய்தருளினார். ஆகையினாலே தன்னுடைய குருமூர்த்தியாக கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் தனக்கு உபதேசத்தை செய்ததும் அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் எல்லாரும் அறிதல் வேண்டும் என்பதற்காக செய்த பெரும் நூல் தான் சிவபோகச்சாரம் என்று ஒரு நூல். ஆகையினாலே அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய நம்முடைய கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் ஐப்பசி மாசம் தேவிரை சஷ்டி திதியிலே சித்தாந்த அத்துவித முக்தியை பெற்று ஞான நிட்டை எழுதியிருக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமான் அருளி செய்திருக்கின்ற அந்த புஷ்ப விதி மாலை என சொல்லக்கூடியது நாமெல்லாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டியது. இந்த புஷ்ப விதி மாலையினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மகனாவலர் பெரிய புராணத்திலே சூஷணம் எழுதுகின்ற பொழுது பல இடங்களிலே மேற்கோள் காட்டுகிறார். குறிப்பாக புஷ்பங்களை பற்றி செய்தி வருகின்ற எரிபத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டாரை வைத்து புஷ்ப விதி அங்கே பேசப்படுகிறது. அதே போன்று முருகநாயனார் புராணத்திலையும் புஷ்ப விதி அங்கே பேசப்படுகிறது. அந்த இடத்திற்கு சூஷணம் எழுதுகின்ற பொழுது, விளக்கம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் யாழ்ப்பாணத்தினர் ஆர்முகனாவலர் இந்த புஷ்ப விதி மாலையினை அந்த செய்திகளை நமக்கு அங்கே உணர்த்தி காட்டுகிறார். புஷ்ப விதியினை அங்கே எடுத்து காட்டுகின்றார். இன்னும் சொன்னால் இந்த புஷ்ப விதிகள் எல்லாம் இன்னும் எங்கு சொல்லப்படுகிறது என சொன்னால், நம்முடைய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியர் அருள் செய்திருக்கின்ற கோயில் புராணத்திலே வியாக்கரபாதனை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த புஷ்பங்களை பற்றி விளக்கமாக பேசுகிறார். இந்த புஷ்பங்களை எப்படி சேகரித்தல் வேண்டும் என்பதையே வியாக்கரபாதனை வைத்துத்தான் இங்கு புஷ்ப விதி பேசப்படுகிறது. அந்த புஷ்பங்களை விரிவதற்கு முன்பாக அதிகாலையிலே சென்று பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நம்முடைய வியாக்கரபாத முனிவர் இறைவனிடம் வேண்டி காலிலே நகமுள்ள புடிக்காலையும் கை விரல்களிலே நக கண்ணையும் பெற்றான். ஆக அந்த புஷ்பத்திலே அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக புஷ்பத்தினுடைய வகைகள் என் தெரிதல் வேண்டும், இனங்கள் தெரிதல் வேண்டும் என்பதற்காக திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் திருநாகை காரோணம் புராணத்திலே மலர்களை பற்றிய பட்டியல் இடுகிறார். அது பூஜைக்குரிய மலர்களாக பட்டியல் இடுகிறார். இதை விட என்னென்ன மலர்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற பட்டியலை கபிலரின் குறிஞ்சி பாட்டிலே மலர்களுடைய இனங்கள் பற்றி தொகுப்பாக அங்கே கபிலர் அங்கே அருள் செய்திருக்கின்றார். இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த புஷ்பமானது எப்படியெல்லாம் நாம் அதை கையாளுதல் வேண்டும், எப்படி புண்ணியத்தை ஈட்டுதல் வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதுதான் கமலை ஞானப்பிரகாஷ் சுவாமியில் அருள் செய்திருக்கின்ற புஷ்ப விதி மாலை. இந்த நூலை தொடங்குகின்ற பொழுது உயிர்களுக்கு சைவத்தின் நெறியினை காட்ட திருவதாரம் செய்த காரணத்தினாலே சைவத்தினுடைய நெறி இது என்ற ஆண்டோர் ஆச்சாரத்தையும் உணர்த்தி தான் எடுத்த காரியம் தான் சாக்கிரத்திலே அதீதமாக இருந்தாலும் தனக்கு இடையூறுவானது என்று அறிந்தும் கூட நம்முடைய மரபை காட்டுவதற்காக முதலில் விநாயகர் காப்பு செய்தருள்கிறார். இந்த விநாயகர் காப்பு செய்கின்ற பொழுது மலர்களை எந்தெந்த இடத்திலெல்லாம் வைத்து சொல்ல முடியுமோ மாலை 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 என்று சொல்லி காட்டுவார். எனவே அந்த மாலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புஷ்பமாலை சொல்ல வருகின்ற காரணத்தினாலே அந்த மாலையை மலர்களை பற்றி மாலையையே சொல்லுவார். எப்படி பாருங்கள், அந்த விநாயகர் காப்பிலே கமலை ஞானப்பிரகாஷ் சுவாமிகள் பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியே பூ மாலை பாடி, அந்த மாலை பூ மாலை பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூ மாலை பாடி புனைகின்றேன். எப்படி மாமாது வேத தலைவர் அவருள் வேளத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து.